வணக்கம். இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள். நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து மக்கள் வங்கி கிளைகளும் இன்று திறக்கப்படும் வெளியானது அறிவிப்பு. கொழும்புக்கு வருகின்ற மக்களுக்கு ரயில்வே திணைக்களத்தின் விசேட அறிவிப்பு. சித்திரை புத்தாண்டு விபத்துக்கள் தொடர்பில் வெளியானது தகவல். இஸ்ரேலில் உள்ள இளைஞர்கள் பாதுகாப்பாக உள்ளதாக கருத்து. மட்டக்களப்பில் கோர விபத்து, பலர் படுகாயம். புசல்லாவையில் விபத்து, நால்வர் உயிரிழப்பு. பொது வேட்பாளர் விடயத்தை குழப்ப பலர் சதி, சபா குகதாஸ் அறிக்கை. வயிற்றுவலி மற்றும் வயிற்றோட்டம் ஏற்பட்ட இளம் ஆசிரியை உயிரிழப்பு, யாழில் துயரம். கல்முனையில் கருப்பு சித்திரை போராட்டம். நாடளாவிய ரீதியில் அனைத்து மக்கள் வங்கிக் கிளைகளும் சேவை நிலையங்களும் இன்று திறக்கப்பட உள்ளன. அதன்படி 8:30 முதல் மக்கள் வங்கியிலிருந்து பரிவர்த்தனை செய்கின்ற வசதியை பெற முடியும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை வெளிமாகாணங்களிலிருந்து கொழும்புக்கு வருகின்ற மக்களுக்கான மேலதிக ரயில் சேவைகள் நேற்று பிற்பகல் முதல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே பிரதி பொது முகாமையாளர் நந்தன இந்தி பொலகே தெரிவித்துள்ளார். அதன்படி இன்றும் பதுளை, காலி மற்றும் வெளியத்தை ரயில் நிலையங்களிலிருந்து கொழும்பு கோட்டை வரை 6 மேலதிக ரயில் சேவைகள் இயக்கப்பட உள்ளன. இது தவிர 16 முதல் அலுவலக ரயில் சேவைகள் வழமை போன்று இடம்பெறும் என்று ரயில்வே திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. கடந்த வருடங்களுடன் ஒப்பிடுகையில் இந்த ஆண்டிற்கான சித்திரை புத்தாண்டு தினத்தில் இடம்பெற்ற விபத்துகளின் எண்ணிக்கை குறைவடைந்துள்ளதாக தேசிய வைத்தியசாலையின் பிரதிப்பணிப்பாளர் வைத்தியர் ரொய்ஷான் பெல்லன தெரிவித்துள்ளார். சித்திரை புத்தாண்டு நிறைவடைந்த நிலையில் கடந்த 24 மணித்தியாலங்களில் பல்வேறு விபத்துகள் காரணமாக 162 பேர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். அதன்படி வீதி விபத்து காரணமாக 37 பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தேசிய வைத்தியசாலையின் பிரதிப்பணிப்பாளர் வைத்தியர் ரொய்ஷான் பெல்லன கூறியுள்ளார். அத்துடன் பட்டாசு தொடர்பான விபத்துக்கள் எதுவும் பதிவாகவில்லை என்றும் கூறப்படுகின்றது. அதிவேக நெடுஞ்சாலையின் போக்குவரத்து 10% அதிகரித்துள்ளதாக அதிவேக நெடுஞ்சாலையின் செயற்பாட்டு மற்றும் பராமரிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. அதற்கமைய நேற்றைய தினம் மாத்திரம் அதிவேக நெடுஞ்சாலைகளில் 128,000 வாகனங்கள் போக்குவரத்தில் ஈடுபட்டுள்ளதாக அந்த பிரிவின் பணிப்பாளர் ஹெகடப்பிட்டிய தெரிவித்துள்ளார். இதனூடாக 4,44,00,000 ரூபாய் வருமானம் கிடைத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை கடந்த 10 முதல் நேற்று வரையான காலப்பகுதியில் அதிவேக நெடுஞ்சாலைகள் மூலம் கிடைத்த வருமானம் 15 ரூபாய்க்கும் அதிகமாகும் என்று தெரிவிக்கப்படுகின்றது. இந்நிலையில் அதிவேக நெடுஞ்சாலைகளில் செலுத்துவதற்கு தகுந்த வாகனங்களை மாத்திரமே செலுத்துமாறு சாரதிகள் அறிவுறுத்தப்பட்டுள்ளார்கள். பண்டிகை காலத்தில் நுகர்வோர் சட்டத்தை மீறிய 726 வர்த்தகர்களுக்கு எதிராக வழக்கு தொடரவுள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது. விலை பட்டியலின்றி விற்பனை செய்தமை உள்ளிட்ட தவறுகள் தொடர்பில் இவ்வாறு வழக்கு தொடரவுள்ளதாக அதிகார சபையின் விசேட விசாரணை பணிப்பாளர் சஞ்சய ரசிங்க தெரிவித்துள்ளார். வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் 7,627 வர்த்தக நிலையங்களில் சோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை குறிப்பிட்டுள்ளது. கல்முனை வடக்கு பிரதேச செயலக நிர்வாக ரீதியான பிரச்சினைகளை வென்றெடுப்பதற்கான போராட்டம் நேற்றைய தினம் 21 நாளாக முன்னெடுக்கப்பட்டது. குறித்த போராட்டமானது கருப்பு சித்திரை எனும் தொனிப்பொருளில் நேற்று மேற்கொள்ளப்பட்டது. இதன்போது மோட்டார் சைக்கிளில் பயணித்த இளைஞர் கழகங்கள், விளையாட்டுக் கழகங்கள் மற்றும் பொதுமக்களின் பங்களிப்புடன் கருப்பு கொடி ஏற்றப்பட்டு பிரதேச செயலகம் முன்றிலிருந்து மணல்சேனை, நற்பட்டி முனை, சேனை குடியிருப்பு, துறைவந்தியன்மேடு, துறை நீலாவணை, பெரிய நீலாவணை, மருதமுனை, பாண்டிருப்பு, கல்முனை நகரப்பகுதி ஊடாக சென்று மீண்டும் பிரதேச செயலகம் முன்றல் நோக்கி வந்தடைந்ததுடன் பல்வேறு கோஷங்களுடன் குறித்த பவனி முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் முற்பகல் பிரதேச செயலகத்தின் முன்பாக கருப்பு பொங்கல் பொங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அங்கு வருகை தந்த கல்முனை தலைமை காவல்துறையினர் நீதிமன்ற கட்டளைகளின்படி பொதுமக்களின் போக்குவரத்து மற்றும் பொது சொத்துக்கள் சேதமாக்குதல் போன்ற செயற்பாடுகளுக்காக போராட்டக்காரர்கள் என்ற மூவரின் பெயரை குறிப்பிட்டு அந்த பகுதியில் கடிதம் ஒன்றினையும் வழங்கியுள்ளார்கள். இதனால் அங்கு சிறு பதற்றம் ஏற்பட்டதோடு பின்னர் பிரதேச செயலகம் மீது திணிக்கப்படுகின்ற நிர்வாக அடக்குமுறைக்கும் அத்துமுறல்களையும் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று மக்கள் தெரிவித்துள்ளனர். இஸ்ரேலில் உள்ள இலங்கையர்கள் பாதுகாப்பாக உள்ளதாக இஸ்ரேலுக்கான இலங்கை தூதரகம் தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் மீது ஈரான் ஆளில்லா விமானம் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியுள்ள நிலையில் இஸ்ரேலில் உள்ள இலங்கையர்கள் தொடர்பில் இந்த அறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி இஸ்ரேலில் உள்ள இலங்கையர்கள் பாதுகாப்பாக உள்ளதாக இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவர் நிமல் பண்டாரா தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் துபாயிலிருந்து இலங்கையர்கள் குழுவுடன் டெல்அவிவ் நோக்கி பயணித்த விமானம் தொடர்பில் அவர் தெளிவுபடுத்தியுள்ளார். குறித்த விமானத்தை மீண்டும் துபாய் நோக்கி திருப்புவதற்கு நடவடிக்கைகளை மேற்கொண்டதாக இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவர் நிமல் பண்டாரா குறிப்பிட்டுள்ளார். இதன்படி இந்த விமானத்தில் இஸ்ரேல் நோக்கி பயணித்த இலங்கையர்கள் தொடர்பான தகவல்களை திரட்டி வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு தலைமையக காவல் பிரிவுக்கு உட்பட்ட சத்ரகொண்டான் பிரதான வீதியில் பாரிய விபத்து இடம்பெற்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். குறித்த விபத்தானது நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது. இந்த விபத்தில் 3 வாகனங்கள் பாரிய சேதமடைந்துள்ளதுடன் சிறு குழந்தைகள் உட்பட பலர் பலத்த காயமடைந்துள்ளார்கள். மேலும் இந்த விபத்தில் காயமடைந்தவர்கள் மட்டக்களப்பு ஆதார வைத்தியசாலையின் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை ரம்பொடை கொழும்பு பிரதான வீதியில் எல்பொடைக்கும் புசல்லாவாக்கும் இடைப்பட்ட பகுதியில் நேற்று மாலை வேன் ஒன்று பாதையை விட்டு விலகி பள்ளத்தில் வீழ்ந்து பாரிய விபத்து உள்ளாகியுள்ளதாக கொத்மலை போலீசார் தெரிவித்தனர். இந்த விபத்து சம்பவத்தில் 4 உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சம்பவத்தில் விபத்திற்கு உள்ளான வேன் கொழும்பிலிருந்து நுரலியாவிற்கு 10 பேருடன் சுற்றுலாவிற்கு வருகை தந்து பின் கொழும்பை நோக்கி பயணிக்கையில் விபத்து சம்பவித்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். மேலும் இந்த சம்பவத்தில் விபத்திற்கு உள்ளான வேனில் சிறு குழந்தைகளும் வயதானவர்களும் கூட இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதே நேரம் விபத்தில் வேனில் சிக்கியுள்ளவர்களை மீட்கும் பணியில் பிரதேச மக்கள் போலீசார் ஈடுபட்டமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தில் இளம் ஆசிரியை ஒருவர் வயிற்றோட்டத்தால் பாதிக்கப்பட்ட நிலையில் நேற்றைய தினம் உயிரிழந்துள்ளார். இதன்போது வன்னர்பண்ணை வடமேற்கு ஆணைக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த 37 வயதான ஆங்கில ஆசிரியை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். குறித்த ஆசிரியைக்கு கடந்த 2016 ஆண்டு லண்டனைச் சேர்ந்த ஒருவருடன் இந்தியாவில் திருமணம் இடம்பெற்றது. பின்னர் அவர் கணவனை பிரிந்து பெற்றோருடன் மேற்குறித்த முகவரியில் வசித்து வந்துள்ளார். இந்நிலையில் இவருக்கு கடந்த சில நாட்களாக உடல் சுகயீனம் ஏற்பட்டது. அவருக்கு பில்லி சூனியம் ஏற்பட்டதாக தெரிவித்து தந்தையும் குறித்த ஆசிரியையும் கடந்த 5 ரக்கம் பில்லி சூனியம் பார்த்து வந்தனர். இந்நிலையில் அவருக்கு நேற்று முன்தினம் வயிற்றுவலியும் வாந்தியும் ஏற்பட்டது. அவர் போதகர் மூலம் தெல்லிப்பளை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு சேர்க்கப்பட்டார். இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி நேற்றைய தினம் அவர் உயிரிழந்துள்ளார். மரணத்திற்கான காரணம் தெரியவராத நிலையில் உடற்கூற்று மாதிரிகள் கொழும்புக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளரை களமிறக்குவது தொடர்பில் தாயக புலம்பெயர் தமிழர்களிடையே ஆதரவு பெருகி வருகின்ற நிலையில் அதனை குழப்புவதற்கு பலதரப்பின் நிகழ்ச்சி நிரல்களில் தமிழ் தரப்பில் சிலர் சதி முயற்சியில் இறங்கியுள்ளதாக வடக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் சபா குகதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். அவர் வெளியிட்ட ஊடக அறிக்கையில் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அரசுடன் இணைந்துள்ள தமிழ் முகவர்கள் வடமை போன்று அரசுக்கு சார்பாக பொது வேட்பாளர் விவகாரத்தை விமர்சிப்பதை தாண்டி தமிழ் தேசிய கட்சிகளில் இருக்கின்றவர்களும் வேறு சிலரும் மறைமுக அரசின் மற்றும் வெளிச்சக்திகளின் முகவர்களாக மாறி எதிரான கருத்துக்களை ஊடக பரப்பில் முன்வைத்து வருகின்றனர். அண்மையில் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்களது கருத்து பொது வேட்பாளர் விடயத்தில் ராஜபக்சர்கள் பின்னணியில் இருப்பதாக சந்தேகம் வெளியிட்டார். இவரை போன்று ஒரு சிலர் கட்சிகள் மற்றும் சிவில் அமைப்புகளிடையே ஒருமித்த நிலைப்பாட்டை ஏற்படுத்துவதற்கு முன்பாக உரியவர்களின் அனுமதியின்றி வேட்பாளர்களின் பெயர்களை அறிவிப்பது போன்ற சதிகளில் குதித்துள்ளனர். தமிழர் தரப்பு எந்த வகையான தீர்மானங்களை எடுத்தாலும் அதனை தென்னிலங்கையில் சிங்கள பேரினவாதம் இனவாதமாக மாற்றும் பிரிவினைவாதமாக பார்க்கும் என்பதற்காக ஒற்றுமையை வெளிப்படுத்தும் ஜனநாயக முடிவை அதற்கான சந்தர்ப்பத்தை தவறவிட முடியாது. விமர்சனங்கள் சதிகளை கடந்து அனைவரும் ஒன்றிணைவது காலத்தின் கட்டாயம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. திம்பலப்பதன ஹொட்டகலை பிரதேசத்தில் வீடு ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளார். வீட்டின் அறையொன்றில் தீ பரவியதாகவும் தீயினால் தீக்காயங்களுக்கு உள்ளான பெண் கொட்டகலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போதும் உயிரிழந்தவர் கொட்டகலை பிரதேசத்தைச் சேர்ந்த 52 வயதுடையவர் என்று தெரிவிக்கப்படுகின்றது. டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை மீண்டும் அதிகரித்துள்ளது. இதன்படி இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் பதிவாகியுள்ள டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 21,028 பதிவாகியுள்ளது. அதிகமான டெங்கு தொற்றாளர்கள் கொழும்பு மாவட்டத்தில் பதிவாகியுள்ளார்கள். இதன்படி கொழும்பு மாவட்டத்தில் இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் 4,527 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளார்கள். அதே நேரம் மேல் மாகாணத்திலேயே அதிகமான டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். நாட்டின் சில பகுதிகளில் கடந்த சில நாட்களாக மழை பெய்து வருகின்றது. இந்நிலையில் டெங்கு காய்ச்சலை தடுக்கும் வகையில் சுற்றுச்சூழலை சுத்தமாக வைத்திருக்குமாறு சுகாதாரத்துறையினர் பொதுமக்களிடம் கோரியுள்ளார்கள். டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை மீண்டும் அதிகரித்துள்ளது. இதன்படி இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் பதிவாகியுள்ள டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 21,028 பதிவாகியுள்ளது. வெப்பமான வானிலை குறித்து வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மேல் மற்றும் வடமேல் மாகாணங்கள் மற்றும் மன்னார் மாவட்டத்தின் சில இடங்களில் இது தொடர்பான அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. வெப்பநிலை மனித உடலால் உணரக்கூடிய அளவிற்கு அவதானம் செலுத்த வேண்டிய மட்டத்திற்கு அதிகரிக்கக்கூடும் என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே இது தொடர்பில் மக்கள் அவதானமாக செயல்பட வேண்டும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது.